திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி பொது சைவம் பற்றிய சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்க இருக்கும் தலைப்பு சிவதீட்சை. உரை வழங்குபவர் சிவ சண்முகவேல் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
நம பார்வதீபதை அரகர மகாதேவ சிவனை செல்வர்களே, இன்றைக்கு நாம் சிவ தீட்சை என்கின்ற தலைப்பிலே ஒரு சில விஷயங்களை சிந்திக்கலாம் என்று கருதுகிறேன். ஏற்கனவே சிவ புண்ணியங்கள், உலக புண்ணியங்கள் என்ற தலைப்பிலே சிந்தித்தோம். ஓரளவுக்கு சிவ புண்ணியம் என்றால் என்ன, உலக புண்ணியம் என்றால் என்ன என்பதை அந்த வகுப்பிலேயே நான் விளக்கினேன். அந்த சிவ புண்ணியம் என்பது மறுபடியும் எப்படியெல்லாம் பிரிகிறது என்று ஒரு அட்டவணை போட்டு காட்டிருக்கேன். அந்த புண்ணியம் என்பது சிவ புண்ணியம் நீங்க வச்சுக்கணும். சிவ புண்ணியம், பொதுவாக புண்ணியம், அப்புறம் பசு புண்ணியம், பதி புண்ணியம். இது அன்னைக்கு நான் விளக்கிட்டேன். பசு புண்ணியத்தை அளப்பதற்குரிய நூல்கள் எவை, பதி புண்ணியத்தை அளப்பதற்குரிய நூல்கள் எவை என்று ஆண்டவர்கள் பிரித்து வைத்திருக்கிறார்கள் என்று அந்த நூல்களுடைய பெயர்களையும் அவற்றை எப்படி நாம் அணுக வேண்டும் என்கின்ற முறையையும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு தீட்சை என்கின்றது, அந்த தீட்சை என்ற சொல்லுக்கு என்ன பொருள் எதுவுமே உன்னை சிந்திக்கும் பொழுது அடியே ஒரு முறையிலே சொல்வேன். தீட்சை என்றால் என்ன, ஒரு டெபினிஷன் தெரிஞ்சுக்கணும். அந்த தீட்சை என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்றால் கெடுப்பதும் கொடுப்பதும் அர்த்தம். தீட்சை என்ற சொல் ரெண்டு வார்த்தை, கெடுப்பதும் கொடுப்பதும். தீட்சை என்றால் கெடுப்பது என்று பொருள், தீம் என்றால் கொடுப்பது என்று பொருள். ஞானத்தை கொடுப்பதும் பாசத்தை கெடுப்பதும் செய்வது என்றுதான் அந்த வார்த்தைக்கு அர்த்தம். இப்ப ஆசிரியர் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா என்ன சொல்வீங்க? ஆசு என்றால் குற்றம், இரியர் என்றால் நீக்குபவர். ஆகவே குற்றத்தை நீக்குபவர் ஆசிரியர். இந்த வார்த்தைக்கு அதான் பொருள். குற்றத்தை நீக்கிறாரா இல்லையாங்கிற அடுத்த விஷயம். அதாவது மாசு என்றால் பொருள்களை பற்றி இருப்பது மாசு, உயிரை பற்றி இருந்தால் ஆசு. பொருள் அழுக்கு வந்து அதுக்கு மாசுன்னு தான் சொல்ல, மாசு கட்டுப்பாட்டு வாரியம். ஆசு என்றால் உயிரை பற்றிய குற்றம், அந்த உயிரை பற்றிய குற்றத்தை நீக்குபவர் ஆசு இரியர். ஆசு இரியர், இரியர் தான் நீக்குபவர். அப்படி ஒரு வார்த்தை தீட்சைக்கு. அது போல கொடுப்பதும் கெடுப்பதும் செய்வது அப்படின்னா அது வார்த்தைக்கு அர்த்தம். இப்ப நம்ம பாணியில சொல்லதான் இன்னைக்கு குழந்தைகளுக்கு புரியுறாப்புல சொல்லணும். எதுவுமே என்னன்னு கேட்டா நான் எதுவுமே குழந்தைகளுக்கு புரியுறாப்புலதான் அவரை சிந்தி சிந்தனை பண்ணுவேன். கேட்டா குழந்தைகள் தானே நம்ம இனிமே வரணும், இனிமே நம்முடைய சமயத்துல குழந்தைகளுக்கு தான் பற்றை ஏற்படுத்தணும். ஆகவே குழந்தைகளுக்கு சொல்வதாக இருந்தால் அதை குறித்துக் கொள்ளுங்கள். சிவபெருமானை சிவாகமங்களில் விதித்தபடி வணங்குவதற்குரிய அதிகாரத்தை பெற்றுக் கொள்வது தீட்சை என்று கூறப்படும். அதாவது சிவபெருமானை சிவாகமங்களில் விதித்தபடி வழிபாடு செய்வதற்குரிய அதிகாரத்தை பெற்றுக் கொள்வது தீட்சை என்று கூறப்படும். சாஸ்திரம் இன்னொரு டெபினிஷனும் கொடுக்கும் இந்த தீட்சைக்கு, சிவபெருமானுடைய கிரியாசக்தி வியாபாரம் அப்படின்னு சொல்லும். அதாவது சிவபெருமான் நம்ம மீது முதல்ல கிரியாசக்தியை தான் பதிய விடுறார், அதுக்கப்புறம் தான் ஞானசக்தி. ஆக இந்த கிரியைகளை செய்யும் பொழுது அந்த கிரியாசக்தியினுடைய ஒரு பரிதல் நம் மீது ஏற்படும் முதல்ல. ஆகவே சிவபெருமானின் கிரியாசக்தியின் வியாபகம் அப்படின்னு வச்சாலும் தப்பில்லை. தீட்சைக்கு இப்படி எல்லாம் பொருள் சொல்லலாம். இப்பொழுது இந்த காலத்தில் எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு சந்தேகம் என்னன்னு கேட்டா, ஞானம் வருவதற்கு, ஞானம் வந்தா தான் வீடு வேறு. இப்ப அடிச்சு பேசிடுச்சு, ஏன்னா பேக்டோர் என்ட்ரியே கிடையாது. அதாவது மோட்ச லோகம், சொர்க்கலோகம் அல்லது நம்முடைய வீடு வேறு என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அல்லவா, அதற்கு பின்வாசல் வழியா எவ்வளவு நுழைய முடியாது, அங்க கேபிடேஷன் ஃபீயும் கொடுக்க முடியாது. ஆகவே ஒண்ணுதான் சொன்னாங்க, ஞானம், ஞானத்தினால் மட்டுமே தான் வீடு வேறு. ஞானத்தால் வீடென்றே நான்மறைகள் புராணம் நல்ல ஆகமம் சொல்ல அல்லவாம் என்னும் ஊனத்தார் என்கிறவர் பிரசித்தியார். ஆகவே ஞானம் தான் வீடு பேர். அடுத்தால் என்னன்னா, ஞானம்னா என்ன ஒரு கேள்வி. அதுக்கு பதுமையோட சொன்னாரு, வீடு பேற்றை தருவது ஞானம் அப்படின்னாரு. வேற வேற எந்த விதமான டெபிஷன் கொடுத்தாலும் சிக்கல் வந்துடும். நீங்க சொல்றது ஞானமா, நான் சொல்றது ஞானமான்னு சந்தேகம் வந்துடும். ஆக ஞானமாவது வீடு பயக்கும் உணர்வு அப்படின்னு சொல்வார் பரிமேலழகர். இப்ப அடுத்த கேள்வி என்ன வருதுன்னா, இந்த ஞானத்திற்கு தவம் செய்யணும், ஒத்துக்கிறோம். ஞானம் எப்படி வரும்னா தவத்தினால வரும். ஆகவே தவத்தினாலே ஞானமும் ஞானத்தினாலே வீடு பெயரும், அது ஒன்றுக்கொன்று ஏதுவும் பயனுமாக. அதான் எட்டாம் சூத்திரத்தில் தவத்தில் உணர்த்த, இந்த செய்தியெல்லாம் ஐயா எட்டாம் சூத்திரத்தில் விளக்க போறாங்க உங்களுக்கு, அதற்கு முன்னோடியாக சில செய்திகளை நான் சொல்லிக் கொள்கிறேன். சைவம் சொல்லும் தவம் என்று சொன்னால் பிற சமயங்கள் சொல்வது போல உடலை வருத்துவது தவம் அல்ல, ஞாபகத்தை வச்சுக்கணும். சமணர்கள் என்ன சொன்னாங்கன்னா உடலை வருத்துவதுதான் தவம் நாங்க. தவமென்று பாயிடுக்கி தலைவரித்து நின்றுண்ணும் சேர்க்கலாம், ரொம்ப அருமையா சொல்வேன். ஆகவே அதுக்கு மேல இவர் சொல்வார், ஞானம் வேண்டுகிறேன் விரதங்களால் ஆவது என்படுகிறார். ஆகவே உடலை வருத்துவது தவம் ஆகாது என்பதுதான் சைவத்தினுடைய கொள்கை. இப்ப அடுத்த ஒரு கேள்வி என்ன வரும்னு கேட்டா, இந்த ஞானத்துக்கு கிரியைகள் அவசியம்தானா, தான் ஒரு கேள்வி. ஏதாவது கிரியைகள் செய்தால்தான் ஞானம் வருமா என்று எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தேகம் வருது. ஆகவே நம்முடைய நமக்கு எல்லாம் என்னன்னு கேட்டா, இந்த மாதிரி சந்தேகம் எல்லாம் வந்ததுன்னா சைவ சித்தாந்தம் எதுக்கு படிக்கிறீங்கன்னா, ஞானிகள் சிந்திக்கின்ற வழியில் நம்ம சிந்திப்பதற்கெல்லாம் சைவ சித்தாந்தம் படிக்கிறோம். நம்ம இஷ்டம் போல சிந்திக்கிறத என்னைக்குனாலும் சிந்திக்கலாமே. ஞானம் வருவதற்கு சடங்குகள் அவசியம்தானா அப்படின்னா ஒரு கேள்வி. ஏன்னா தேவையில்லாத சடங்குகள் எல்லாம் செய்யக்கூடாது, வேண்டியதில்லை. சடங்குகள் எல்லாம் இன்னொரு நம்பிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு சபையோட கூற்று, இந்த சடங்குகள் எல்லாம் வச்சுதான் சார் நம்ம சமயமே கெட்டு போச்சு அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. ஆனா அதுக்கு ஒரு சின்ன ஒரு செய்தி, இந்த கேள்விக்கு விடைய சொல்லிடுறேன். ஞானம் வருகின்ற வரை சடங்குகள் அவசியம் என்பதுதான் பெரியவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி. அது எங்க சொல்லியிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இங்க திருவருட் பயன் 78, சிவபிரகாசம் 94, சிவஞான சித்தியார் 284, உண்மை நெறி விளக்கம் 6. இதான் சட்டம். அந்த சடங்குகள் எப்படி நீங்க வேண்டும் என்று சொன்னால், தூங்குகிறவனுடைய கைப்பொருள் நழுவுவது போல நழுவ வேண்டும் சொல்வார் திருவுருப்பையில. ரொம்ப அருமையா சொல்ல போற, அதோட ஒரு அருமையான உதாரணம் சொல்ல முடியாது இல்லையா. அப்ப ஞானிகள் என்ன சொன்னாங்கன்னா, தூங்குகிறவனுடைய கைப்பொருள் எப்படி நழுவ வேணுமோ அப்படி ஒரு காலத்தில் அதுவே உன்னை விட்டு நீங்கும், அது வரைக்கும் சடங்கு வேணும் என்பதுதான் நான்கு பிரமாணம் சொல்லியிருக்கேன். திருவருட்பயன், சிவபிரகாசம், சிவஞான சித்தியார், உண்மை நெறி விளக்கம். சாத்திரங்களும் ரெண்டு நூல் இருக்கு, ஒன்னு உண்மை விளக்கம், இன்னொன்று உண்மை நெறி விளக்கம். அம்மா நடத்தது உண்மை விளக்கம், உண்மை நெறி விளக்கம் என்பது இன்னொரு நூல். ஆகவே பெரியவர் சொல்லிவிட்டார்கள், பெரியவங்க சொன்னா காணாது, நமக்கு சிந்திக்கணுமே அப்படின்னு கேட்கலாம். ஆகவே இந்த தீட்சையை பற்றி வரும்பொழுது பல்வேறு மாணவர்கள் என்னிடத்திலே கேட்கக்கூடிய கேள்விகளை வைத்துக் கொண்டு நான் சில செய்திகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். அநேகமா இதுல வரக்கூடிய கேள்வி வந்து உங்களுக்கும் பலருக்கு வரலாம், இந்த தீட்சை அவசியமா அவசியம் இல்லையா என்கின்ற சிந்தனைக்கு வரும்பொழுது அவர்கள் சொல்வார்கள், ஆலயத்துல போய் நாங்க சிவபெருமான் தான் முழு கடவுளும் ஒத்துக்கிறோம் சார், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. சிவ வழிபாடுதான் மேலான வழிபாடு, அதுல நீங்க சந்தேகம் இல்லை. ஆனால் ஆலயத்தில் போய் சிவபெருமான வழிபட்டால் மட்டுமே போதும், எதற்காக தீட்சை பெற்றுக் கொண்டு ஆன்மார்த்த வழிபாடு செய்யணும் நீங்க சொல்றீங்க? ஏற்கனவே சொன்னேன் நானு, பூஜை மூன்று வகைப்படும் சொன்னேன். ஒன்று ஆன்மார்த்தம், ரெண்டு பரார்த்தம், மூணாவது அதிகாரம் வழிபட்டேன். ஆலயத்துல போய் சிவபெருமான வழிபட்டால் அது பரார்த்த பூஜை, வீட்டில் வழிபட்டால் அது ஆன்மார்த்த பூஜை. ஆகவே ஆலய வழிபாடே போதும் சார் அப்படின்னு சில பேருடைய கருத்து. இன்னும் சில பேர் சொல்றாங்க, சடங்குகளில் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்றோம், அது சில பேருடைய கருத்து. இன்னும் சில பேர் சொல்றாங்க, எனக்கு தீட்சை பண்ணி வைப்பதற்கு உரிய குருநாதன் இதுவரைக்கும் எனக்கு கிடைக்கல அப்படி சில பேர் இருக்காங்க. நான் ரொம்ப படிச்சு ஞானத்துல இருக்கேன் சார், எனக்கு தீட்சை பண்ணதுக்குள்ள குருநாதன் இதுவரைக்கும் எனக்கு கிடைக்கல அப்படின்றான். அடுத்த சில பேர் சொல்றாங்க, தீட்சை பெற்றுக் கொண்டால் சிவலோகம் கிடைக்கும் சொல்றீங்க அவ்வளவுதானே சார், செத்த பிறகுதான சொல்றீங்க நீங்க, உயிரோடு இருக்கும்போது என்ன செய்யறதா சொன்னீங்களா? செத்த பிறகுதான உதவுது, உயிரோடு இருக்கும் பொழுது ஏதாவது உதவுதான் சொன்னா நாம சிந்திக்கிறேன் சார் அப்படிங்கிறான். இது சேவையுடைய கருத்து. இன்னும் சேவை இருக்கிறாங்க, 63 நாயன்மார்கள் தீட்சை பெற்றுக் கொண்டதாக சேக்கலார் சொல்லலையே, நாயன்மாருக்கு தீட்சை இருக்கு எங்க சொல்லியிருக்காரா சேக்கலார்? இது படிச்சதுனால வந்த விபரீதம், படிக்காததுனால சில விபரீதம் வருது, படிச்சதுனாலே வருது. ஆகவே நாயன்மார்களுக்கு தீட்சை இல்லை. ஆகவே தீட்சை பெற வேண்டும் என்கின்ற அந்த உண்மையை நான் ஒத்துக்கொள்வதில்லை அப்படின்றாங்க சில பேர். இன்னும் சில பேர் இருக்காங்க, தீட்சை பெற்றால்தான் கடவுள் அருள்வார் என்றால் அவர் கடவுளே இல்லை சார்னார் ஒருத்தர். அப்புறம் சொல்றாரு ஒருத்தர், ஏன் சார் தீட்சை பெறுவானே அப்புறம் இறக்குவானேன், இது ஏற்றவும் வேண்டாம் இறக்கவும் வேண்டாம். ஆகவே இறக்குறதே ஒரு சடங்கு வச்சிருக்கிறாங்க தீட்சை இறக்குறதுன்னு. ஆகவே ஏற்றியே கஷ்டப்படுவாரே, அது சில பேருடைய கருத்து. அப்புறம் சில பேர் சொல்றாங்க, இந்த தீட்சா கிரியைகள் ரொம்ப விரிவா இருக்கு சார், அதுக்கெல்லாம் செலவழிக்கிறதுக்கு நேரம் இல்லை எனக்கு. நீ சிவ பூஜை பண்ணா நீங்க சொல்றதை பார்த்தா மினிமம் ஒரு 2 hours ஆகுது வேணும் போல தெரியுது. இந்த 2 மணி நேரம் செலவழிக்கிறது என் வாழ்க்கை ஷெடியூல் இடம் இல்ல. நான் டவுன்ல, நான் சிட்டியில இருக்கிறேன், ஒரே பரபரப்பான வாழ்க்கையில இருக்கிறேன். ஆகவே கிரியைகள் மிக விரிவாக இருக்கின்றன, ஆகவே நான் அவற்றை ஒழுகுவது கடினம் என்று கருதுகிறேன் என்று சில பேர் சொல்கிறார். அநேகமா நீங்க இந்த 8 குரூப்ல ஒருத்தர் குரூப்ல தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இது போக வேற யாரும் அப்படி இல்ல. அது 8ல இல்லாத இன்னொரு சந்தேகம் இருக்குன்னு சொன்னா சொல்லுங்க, நான் எழுதி வச்சுக்கிறேன், நான் அடுத்த கிளாஸ்ல சேர்த்து சொல்லிடுறேன். அதான் இதுவரை இந்த மாணவர்கள் எழுப்பிய வினாக்களை வைத்துதான் நானே இதை தயார் பண்ணிருக்கேன். ஆகையினால இப்போ அந்த தீட்சையை பற்றி முதல்ல நம்ம ரொம்ப முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய சைவ சமயத்திலே சாஸ்திரங்கள் என்ன சொல்லுகின்றன என்பதுதான் கேள்வி. சிந்தனையில என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வர சந்தேகமோ நான் சொல்ற விடையும் முக்கியம் அல்ல. இதை பற்றி சைவ சமய சாஸ்திரங்கள் என்ன கூறுகின்றன என்பதுதான் கேள்வி. ஆகவே சைவ சமய சாஸ்திரம் சொல்லிச்சு, இந்த 3 எல்லாரும் அடங்கிடுவீங்கன்னு சொல்லிச்சு. 1, சமய பிரஷ்டன், அதாவது நீங்க சொல்ற சைவ சித்தாந்த சாஸ்திரம் படிச்சா எந்த பிரயோஜனம் இருக்கிறவா எனக்கு தெரியல. இதெல்லாம் ஏதோ உங்களுக்கு பொழுதுபோக்குறதுக்காக படிச்சுட்டு இருக்கீங்க அவ்வளவுதான், உங்களுக்கு பொழுதுபோக்குறதுக்கு வழி தெரியல படிச்சுட்டு இருக்கீங்க. ஆகையினால அப்படின்னு சொன்னா அவனுக்கு என்ன சொல்லுச்சுன்னா சமய பிரஷ்டன், அவனுக்கு சாஸ்திரம் கொடுத்த பேர். இப்ப சமய பிரஷ்டனுக்கு என்னன்னு கேட்டா, அதான் நம்ம சமயங்களை கூட பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டா, நீ குறிப்பிட்ட ஒரு கடவுளை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீ நரகத்துக்கு போவேன்னு நம்ம சொல்லல. அதான் நம்ம சமயத்தினுடைய பெரிய கேத்தாலிசிட்டி ஆஃப் சைவைசம் ரொம்ப முக்கியம். பிற சமயங்கள்லாம் சொல்லிச்சு, எங்க நாங்கள் சொல்லுகின்ற கடவுளை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீ நரகத்துக்கு போவ, நித்திய நரகத்துக்கு போவன்ட்டாங்க. அது வேற, திரும்பி வர முடியாதான், டெய்லியே வர முடியாதான், அது வேற. ஆனா நம்ம சமயம் சொல்லிச்சு, நீ இறைவனையை வணங்கவில்லை என்றால் உனக்கு கடவுள் என்ன செய்யறாரு, உனக்கு தண்டிக்கிறது இல்லை. அந்த சமய பிரஷ்னுக்கு என்ன கொடுக்கிறாருன்னு கேட்டா, சமய பிரஷ்டன் அவனுடைய வினைக்கு தகுந்த மாதிரி பலனை கொடுக்கிறார் அவ்வளவுதான். அந்த வினை ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா, அதாவது பதி பசு புண்ணியம் என்று சொல்லக்கூடியதற்கு ஒரு அளவுகோல் சொன்னேன், அந்த அளவுகோலின்படி அவனுக்கு பயனை கொடுக்கிறார் அவ்வளவுதான். என்ன வணங்கலன்னா உனத்துக்கு நரகத்தை போட்டுவன் சிவபெருமான் சொல்லுவதே இல்லை. இன்னும் சொல்ல போனா அவங்க எல்லாம் சொல்றாங்க, ஞானத்துக்கு முதல் ஆரம்பம் என்ன தெரியுமான்னா, கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம். நம்ம அப்படி பயம் காட்டுறது இல்லை, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம்னா. நம்ம அப்படி சொன்னமா சிவபெருமானுக்கு பயப்படுவதிலே ஞானத்தின் ஆரம்பம்னு சொல்லல. ஆகவே நல்வினை தீவினைகளை அதை அனுபவித்துக் கொண்டிருக்கும் அவ்வளவுதான். அப்புறம் 2வது ஆள் வர்றான், அவன் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஐயா சிவபெருமான் தான் முழுவதும் எனக்கு உணர்வு வந்தாச்சு நல்லா தெரியுது, ஆனா ஒன்னே ஒண்ணு தீட்சை வாங்கிக்கல நானு. ஆகவே நான் செய்கின்ற வழிபாட்டுக்கு கடவுள் பலனை கொடுப்பாரா இல்லையா அவ்வளவுதான் எனக்கு தெரியணும் அப்படின்னு கேட்கிறான். அப்ப அவர் என்ன செய்யறார், அவர் சொல்றாரு சாஸ்திரம் என்ன பதில் சொல்லுன்னா, அவனை வந்து பொதுச்சைவன், அவனுக்கு சாஸ்திரம் கொடுக்கப்பட்ட பெயர் வந்து பொதுச்சைவன். அவனுக்கு என்ன செய்யறாருன்னா, அது அவருடைய டிஸ்கிரிப்ஷன். ஆனா ஒன்னே ஒன்னு என்னன்னு கேட்டா, இந்த மறுபிறப்பு என்பது ஒன்று உண்டு, கட்டாயமா நல்வினை தீவினையின்படி கொடுக்கிறாரு, அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் இவனுக்கு மட்டும் ஸ்பெஷலா அவன் எடுத்துக்கிறாரு அவர் என்னன்னு கேட்டா, மறுபடியும் அடுத்த பிறப்பில் தன்னை வணங்குவதற்கு வணங்கக்கூடிய சூழ்நிலையில் அவனை பிறக்க வைக்கிறார். ஏன்னா அந்த வாய்ப்பு இல்லைன்னு சொல்றீங்களே, நீங்க அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஆகவே பொதுச்சைவன், அவனுக்கு என்ன பலன், அடுத்தால ஒருத்தன் இருக்கிறான் அவன் தான் சிறப்பு சைவன். அவன் யாருன்னு கேட்டா, சிவ தீட்சை பெற்றுக் கொண்டு சிவபெருமானை வழிபட வேண்டிய முறையிலே தன்னுடைய குருநாதர் என்ன உபதேசம் பண்ணாரோ அதன்படி செய்தால் அவன் சிறப்பு சைவன். இந்த சிறப்பு செய்வனுக்கு என்ன பலன்கிறதா இப்ப நம்ம சிந்திக்க வேண்டியது. இந்த 3 அடங்காத ஒரு மனிதன் உலகத்தில் இருக்க போறது இல்லை, எந்த மனிதனை கட்டினாலும் 3 அடங்கித்தான் ஆகணும். அதனால பலனை கொடுக்கின்றார் நல்வினை தீவினைகளுக்கு ஏற்ப. ஆனால் இந்த பிறப்பு ஒன்றிலிருந்து நீங்குவது ஒன்னு இருக்கு பாருங்க, அது மட்டும் என்ன பண்றாருன்னா அந்த வழிபடுகின்ற முறையிலே அவனை வழங்கும் பொழுது மட்டும்தான் அதுக்குள்ள நுழைகிறார். அதான் திருவுருப்பில சொன்னார், நன்னினருக்கு நல்லன். அருமையான அதுக்காக அதான் பொருள். இப்ப அடுத்தால வச்சுக்கிடுவோம். அடுத்து நம்ம என்ன சிந்திக்க போறோம்னு கேட்டீங்கன்னா, நம்ம கிடைக்கக்கூடிய நேரத்துல இந்த பயன் என்ன? எப்பொழுதுமே நான் சொன்னேன், நம்ம பயனை தான் ரொம்ப பார்ப்போம். இது மாதிரி செஞ்சா என்ன பயன், பயனை பார்த்துதான் செயல இறங்குவோம் இல்லையா. நாம கோர்ஸுக்கு போறது கூட அப்படிதான், எந்த கோர்ஸ்ல போனா நிறைய சம்பாத்தியம் பண்ணலாமோ அது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட், அதுக்கடுத்தாலும் அதுக்கடுத்தது, அதுக்கப்புறம் அடுத்த டிக் பண்ணுவோம் இல்லையா, அதான் நம்முடைய இயற்கை. ஆக இந்த பயன் என்பதை பற்றி மட்டும் நான் சொல்ல விரும்புகின்றேன், ரொம்ப முக்கியம். இந்த தீட்சை பெற்றுக்கொண்டால் அந்த பயன்களை ரெண்டு விதமாக நீங்கள் பிரித்துக் கொள்ளுங்கள். ஒன்று இம்மை பயன், இன்னொன்னு மறுமை பயன். ஏன்னா இதை சிந்திக்கணும் நினைக்கிறாங்கன்னா, செத்த பிறகுதான் உதவ போகுது, உயிரோட இருக்கும் போது ஒண்ணு இல்லையேன்னு தான் கேள்வி. ஆகவே அதை நம்ம முக்கியமாக நான் வைத்துக் கொள்வோம். தீட்சையினால் வரக்கூடிய பயன் ரொம்ப முக்கியம். ஆகவே இம்மை பயன் மறுமை பயன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது நமக்கு என்ன பயனை கொடுக்கும், இறந்த பிறகு என்ன பலனை கொடுக்க போகுது, ரெண்டு முக்கியம். இன்னும் சொல்ல போனா அடுத்த பிறவிதான் நம்ம ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒன்று. பிறவி என்பதை ஒத்துக்கிறோம், பிறவியை ஒத்துக்காத யாரும் சைவசிதான படிக்க வர போறதில்லை. ஒரு சின்ன ஒரு செய்தி உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். பெர்ட்ரண்ட் ரஸ்ஸல் ஒரு பெரிய உலக புகழ்பெற்ற ஒரு பிலாசபர் இருந்தார். அவர் சொன்னார், இந்த வெஸ்டர்ன் ரிலிஜன் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார், ரொம்ப அருமையான ஒரு புஸ்தகம். மேலை நாட்டிலே தோன்றிய அறிஞர்கள் யாருமே மறுபிறப்பு உண்டுன்னு சொல்லவே இல்லை. இந்த கீழே நாட்டிலே தோன்றிய ஞானிகள் தான் மறுபிறப்பை பத்தி பேசுறாங்க. வெஸ்டர்ன் ரிலிஜன் எதுவுமே மறுபிறப்பை பத்தி பேசல. அப்ப அவர் சொன்னார், இந்த மறுபிறப்பு கொள்கை என்பதை விஞ்ஞான பூர்வமாக ஆராய்ந்து அதை முத முதல்ல சொன்னவர் யாருன்னு சொல்றாரு, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. யாருன்னு கேட்டா பெரிய கிரேக்க தத்துவ ஞானியாகிய பைதாகோரஸ், பித்தாகோரஸ். இந்த பித்தாகோரஸ் என்று ஒரு பெரிய மேதமெட்டீஷியன் தெரியும் கணக்குல. அவர் பித்தாகோரஸ் ஏற்றத்தை மட்டும்தான் கண்டுபிடிச்சா நம்ம படிச்சுட்டு இருந்தோம். ஆனா பெர்ட்ரண்ட் ரஸ்ஸல் என்ன சொல்றாருன்னா, ஆன்மா அழியாது, இந்த ஆன்மா மறுபடியும் மறுபடியும் பிறந்து கொண்டு இருக்கும் என்கின்ற பெரிய உண்மையை உலகத்திற்கு முதன் முதல்ல உணர்த்தியவர் யாருன்னு கேட்டா பித்தாகோரஸ் என்ற கிரேக்க தத்துவ ஞானி. அவர் வந்து இஸ் எ கிரேட் பிலாசபர் அண்ட் எ மேதமெட்டீஷியன் அப்படி வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்றார் பெர்ட்ரண்ட் ரஸ்ஸல். அவ என்ன சொல்றேன்னா, இந்த கிரேக்க விஞ்ஞானி ஒருவன் தான் அப்படி சிந்திச்சிருக்கான், மறுபிறப்பு என்பது உண்டு என்பது. அது ஒண்ணுதான் வருது வெஸ்டர்ல, வேற எங்கயும் வெஸ்டர்ல வரலன்ட்டார் அவர். வெஸ்டர்ன் பிலாசபி எல்லாம் ஃபுல்லா படிச்சவர். ஆகையால் நம்ம நூல்கள் சொல்லுதுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. நம்ம நூல்கள் எல்லா நூலும் மறுபிறப்பை பத்தி பேசுது, எல்லாம் அதுல ஒண்ணு சந்தேகமே இல்லை. ஆகையினால மறுபிறப்பை பற்றியும் நாம் கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்க வேண்டும், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த இப்பிறவி தப்பில் எப்பிறவியா வாய்க்குமோ ஏது ஆது வருமோ அறிகிறேன் இதெல்லாம் சொல்றேன். சித்தியார ரொம்ப அருமையா சொல்வார், அண்டஜம் சுயதஜங்கள் உற்பிச்சம் சராசத்தோடு எண்பது நாள் 84 100,000 உண்டுவல் யோனியெல்லாம் ஒழித்துமான் உடத்துரித்தல் கண்டிடில் கடலை கையால் நீந்தினன் காரியங்கான். அதாவது நாள் வகையான பிறப்பு, அண்டஜம் சுயதஜம் உற்பிச்சம் சராயுஜம் என்று 4 வகையான பிறப்பு கூட எல்லாரும் பிறந்தாராம். அப்ப சொல்லுவாரு, நீ இந்த இவ்வளவுத்தையும் ஒழித்து இந்த மானுட பிறப்பிலே வந்து பிறந்திருக்கிறாய் அல்லவா, இது எதற்கு ஒப்புமையாக இருக்கிறது தெரியுமான்னர். அட்லாண்டிக் மகாசமுத்திரத்தை குதிச்ச ஒருவன் பசிபிக் மகாசமுத்திரத்துக்கு கையாலே நீந்தி வந்தா எப்படி வந்திருப்பான், எவ்வளவு சிரமப்பட்டிருப்பான். அது போல நீ வந்திருக்கிற கடலை கையால் நீந்தினன் காரியங்கான். ஆகையால இந்த பிறப்பை வீணடிச்சிடாதன்னு சொல்றார். எல்லாரும் சொல்றான், மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே. ஆனா ப்ரொவைடர் அதை மறந்துடக்கூடாது, மனித பிறகு வேண்டும்னு அப்புறம் மட்டும் அவங்க டிஃபரெண்டா சொன்ன எல்லாம் பிறகு வேண்டாமே வேண்டாமே. ஆனா அவர் என்ன சொன்னார், மனித பிறவியும் வேண்டுவதே என்ன முன்னாடி உள்ளதை ஞாபகம் வச்சுக்கணும். புனித்த புருவமும் கொவ்வைத்து வாயில் குமிச்சிருப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தவுடைய எடுத்தவர் பாதமும் காணப்பெற்றால் அதை அடையல் முடியும். காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தை. அதை விட்டுட்டு படிச்சு படிக்கக்கூடாது, ரொம்ப கவனமான பெரியவங்களும் ரொம்ப கவனமா பேசுவாங்க. ஆகையினால இப்போ நமக்கு முக்கியம் வந்து என்னன்னு கேட்டா, இந்த உயிரோடு இருக்கும் பொழுது என்னென்ன பயன்களை அது செய்கிறது, என்றால் அதை வேகமா உங்களால எழுத முடியாதுன்னு நினைக்கிறேன். கருத்தை மட்டும் தெரிந்து கொண்டால் போதும், அதை உங்களுக்கு தெரிகிற பாணியில குறிப்படுத்திட்டா போ. ஐந்தெழுத்து மந்திரம் என்று சொல்லக்கூடிய மிக உயர்ந்த மந்திரத்தை அதிகாரம் பெற்று உச்சரிப்பதால், தீட்சை பெறாம சொன்னா அதிகாரம் இல்லாம சொல்றீங்க, தீட்சை பெற்றால் அதிகாரம் பெற்றுக் கொண்டு செய்கிறீர்கள். அப்போ ஏன் நமசிவாய மந்திரம் சிறந்ததுன்னு கேட்டா என்ன சொல்றீங்க? ஒரே வரியில சொல்லணும், நமசிவாய மந்திரம் ஏன் சிறந்தது அப்படின்னு கேட்டா அதுக்கு பலவிதமா சொல்லலாம் பொருள். ஐந்தெழுத்து மந்திரம் மிக உயர்ந்த மந்திரம், அதே மந்திரம் ஏன் அந்த நானா மானால எழுத்துல என்ன சார் வந்துடும் இல்லையா? அந்த எழுத்துல இந்த எழுத்து விட அந்த எழுத்து சிறந்த சொல்ல முடியுமா? நானா விட மானா சிறந்தது, மானா விட வானா சிறந்ததுன்னு சொல்ல முடியுமா? ஏன் ஐந்தெழுத்து மந்திரம் சிறந்தது என்றால், ஐந்தெழுத்து மந்திரத்திற்கு அதிதேவதை சொரூப சிவன், அதுதான் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஐந்து ஒவ்வொரு மந்திரத்துக்கும் அதிதேவதான ஒண்ணு இருக்கு, அந்த மந்திரத்தினுடைய பலனை கொடுக்கக்கூடிய கடவுள்னு அர்த்தம் அதிதேவதை. ஐந்தெழுத்து மந்திரத்திற்கு மட்டும்தான் அதிதேவம் 36 தத்துவத்தையும் கடந்த சிவபெருமான். ஆகவே அந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை நீங்கள் அதிகாரம் பெற்று உச்சரிப்பதால் சில விஷயங்களை நாம ஒரு புதிய நோக்கில தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்க என்ன பண்ணணும்னா, ஐந்தெழுத்து மந்திரம் சிறந்தது நமக்குள்ள சந்தேகமே கிடையாது. ஆனா நீங்க போய் வெளியில சொல்லும் பொழுது ஐந்தெழுத்து மந்திரம் ஏன் சிறந்ததுன்னு சொல்றீங்கன்னு கேட்டாங்கன்னா இல்லையா, அவனுக்கு என்ன பதில் சொல்லணும்? நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும், எப்பவுமே நம்மை தெளிவு செய்து கொள்வது என்பது வேறு, பிறரை தெளிய வைப்பது என்பது வேறு, அது ரொம்ப முக்கியம். ஆகவே அதிதேவதை அந்த சொரூப சிவம் ஆகையினால ஐந்தெழுத்து மந்திரம் சிறந்தது. அந்த மந்திரத்தை அதிகாரம் பெற்று உச்சரிப்பதால் என்ன வராதுன்னு கேட்டா, இந்த துர்தெய்வங்களினாலே ஏவப்படுகின்ற பில்லி, சூன்யம், ஏவல், கண்ணீரல் இது உங்களை பாதிக்காது. மலையாளத்திலிருந்து எவ்வளவு பெரிய கெட்டிக்கார மந்திரவாதியை கூப்பிட்டு உங்களுக்கு பில்லி சீனி வச்சாலும் உங்களுக்கு ஏறாது, அவனே சொல்றான். ஐந்தெழுத்து மந்திரத்தை உச்சரிக்கக்கூடிய யாருக்கும் எது வேலை செய்யாது? பில்லி சூனி எவ்வளவு பெரிய மந்திரவாதியை செஞ்சாலும் அது ஏறாது. அதான் சம்பந்தரை பத்தி ரொம்ப அருமையா சொல்றார் சேகர சுவாமிகள், ஐந்தெழுத்தை உச்சரிக்கும் அந்த மாதிரத்தினும் மற்ற மந்திரம் வருமோ, மற்ற விதி வருமோ, அவர் பார்க்கிற திசையில கூட வராது. அதுக்கப்புறம் ரெண்டாவது, இன்றைக்கு சொல்லக்கூடிய ஆன்மீக இயக்கங்கள் எல்லாம் உன்னை வலியுறுத்துது, அதான் பிராணாயாமம். இந்த பிராணாயாமம் செய்வதனால நம்முடைய ஆயுள் நீடிக்கிறது என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய பேரைதான் சொல்ல விரும்பல, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆன்மீக இயக்கங்கள் எல்லாம் வலியுறுத்துது அநேகமா. ஆனா அவர்கள் சொல்லுகின்ற பிராணாயாமத்துக்கும் நாம சொல்ற பிராணாயாமத்துக்கும் என்ன வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். நம்ம பிராணாயாமம் சொல்லலையா, நாமளும் சொல்றோம். என்னன்னு கேட்டா, நாம் சொல்லக்கூடிய பிராணாயாமம் சகற்ப பிராணாயாமம், அவர்கள் சொல்லக்கூடிய பிராணாயாமம் அகற்ப பிராணாயாமம். அவன் என்ன சொல்லுவான்னா, வாயு இழுக்கணும், அது பூரகம், எவ்வளவு நேரம் இழுக்கிறீங்களோ அதுல 4 மடங்கு கும்பகம். இல்லையா, 3 நிமிஷம் இழுத்தீங்கன்னா 12 நிமிஷம் கும்பகம் பண்ணணும். அப்படி வச்சு நொடி தான் எழுக்க முடியாது உங்களால. இழுக்கிறது பூரகம், உள்ள வைக்கிறது கும்பகம், விடுறது ரேசகம். அது என்ன ரேஷியோல இருக்கணும்னு கேட்டீங்கன்னா 1:4:2 அப்படி இருக்கணும். 3 காங்கிரீட் மாதிரி, இந்த காங்கிரீட் போடுறதுக்கு அதான் ஃபார்முலா 1:4:2 ஒரு மணல், 1 சிமெண்ட் மூட, 4 மணல் மூட, அப்படி ஒரு கணக்கு 1:4:2 அதே தான் பிராணாயாமத்துக்கும். இப்ப என்னன்னு கேட்டா, அங்கே ஒரு சிறப்பு என்ன, எல்லாரும் சொல்றாங்க பிராணாயாம இயக்கங்கள் எல்லாம், ஆனா நம்ம மட்டும் என்ன சொல்றோம்னா, சிவதீட்சை பெற்றுக்கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய பிராணாயாமம் இருக்கிறது அல்லவா, அது அந்த 11 மந்திரங்களை உச்சரித்துக் கொண்டு செய்வது, சம்ஹிதா மந்திரங்கள். சம்ஹிதா மந்திரங்களை நீங்கள் உச்சரித்துக் கொண்டு பிராணாயாமம் செய்தால் நிச்சயமா என்ன வராதா, ஹார்ட் அட்டாக் வரவே வராது. ரொம்ப ரொம்ப முக்கியம் சகற்ப பிராணாயாமம் செய்வதனால். ரெண்டாவது பாயிண்ட் ரொம்ப முக்கியம், சகற்ப பிராணாயாமம் செய்வதனால் இருதய நோய் வரவே வராது. 3வது பயன், பல்வேறு முத்திரைகள் மொத்தம் 64 முத்திரை இருக்கு, அந்த பல்வேறு முத்திரைகள் பிடிப்பதனால் இன்றைய நவீன மருத்துவம் கூறக்கூடிய பிசியோதெரபி அது உள்ள இருக்கு. இன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை, பிசியோதெரபின்னு படிச்சுட்டு வர்றாங்க, பிபிடி இல்லையா, அவங்க வந்து கையாட்டு விரலாட்டு காலாட்டுன்னு சொல்லி ஒரு 1000 ரூபாய் ஃபீஸ் வாங்கிட்டு போயிடுறாங்க. ஆனா இந்த பிசியோதெரபி பூரா எங்க இருக்குன்னா, நம்ம முத்திரையில இருக்கு பெரியவங்க வச்சிருக்கிறாங்க, அதை நீங்க செஞ்சீங்கன்னா நரம்பு சம்பந்தமான நோய்கள் வரவே வராது. அந்த 64 முத்திரைகள்ல கிட்டத்தட்ட ஒரு 12-13 முத்திரை தினதோறும் நீங்க பண்ணுவீங்க, பழக்கத்திலே வந்துடும். அத முக்கியமாக தேன் முத்திரை, தேன் முத்திரை பிடிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த தேன் முத்திரை பிடிச்சு வந்தாலே கை நரம்பு சம்பந்தமான எந்த வியாதிகளும் வராது. பல்வேறு முத்திரைகள் பிடிப்பதனால் இன்றைய மருத்துவம் கூறக்கூடிய நரம்பு சம்பந்தமான நோய்கள் உங்களை விட்டு ஆகலாம். அதுக்கப்புறம் மனச அடக்கு, அதான் உலகத்துல மன வளக்கலை அப்படிங்கிறான். மனசை நம்ம கண்ட்ரோல கொண்டு வரணும். ஆனா மனசை உங்க கண்ட்ரோல எப்ப கொண்டு வர முடியும் அப்படின்னா, நம்ம பெரியவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, மனசை கண்ட்ரோல் பண்ணணும்னு நீங்க போனீங்கன்னா அது அதிபயங்கரமா வேலை செய்யும். நீ சும்மா கலந்தா தூங்கமா கலந்துட்டு இருக்கோம், இந்த தூங்குற புலி எழுப்புற மாதிரி, புரியுதா உங்களுக்கு? நீங்க கான்சியஸ்னஸே இல்லாம பண்ணா மனம் உங்க சேட்டை பண்ணாது. நீங்க மனத்தை அடக்க போறேன் அடக்க போறேன்னு ஏதாவது செஞ்சீங்கன்னா அது விசுருவம் எடுக்கும். இதான் பெரியவங்க சொல்லக்கூடிய தெரிஞ்சுங்க மனவளக்கலை. அப்போ இந்த மனம் என்பது எப்பொழுது அடங்கும் என்றால், நம்ம பெரியவங்க என்ன சொன்னாங்கன்னா, சிவாகமத்தில் சொன்ன பாவனைகளை செய்வதனால் தான். அதாவது நீங்க அனுஷ்டானம் மூலமும் ஒன்னனுக்கு ஒரு பாவனை இருக்கு, ஒவ்வொரு கிரியை, அதாவது ஒரு கிரியை பண்றீங்க, அந்த கிரியின் பொழுது நீங்க செய்ய வேண்டிய முத்திரை என்ன பிடிக்கணும், அப்ப சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன, அப்ப பண்ண வேண்டிய பாவனை என்ன, மந்திரம் பாவனை கிரியை இந்த மூணையும் பண்ணிட்டே வரணும். இந்த மூணு சைமல்டேனியஸா நடக்கணும். உங்க வாய் ஒரு மந்திரத்தை உச்சரிக்கணும், மந்திரம். கிரியை வந்து உங்களுடைய கை விரல்கள் ஒரு முத்திரையை பிடிக்கணும். அப்புறம் உங்க மனது ஒரு பாவனையை பண்ணணும். அந்த மூணும் பண்ணும் பொழுது மட்டும்தான் மனம் அடங்கும். மற்றபடி மனத்தை நீங்க மனத்தை அடக்கலாம்னு போறவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம கிளையனை எப்படி விஸ்தரிக்கலாம் எப்படின்னா சிந்திக்கிறாங்களே ஒழிய, நம்மளுடைய ஃபண்ட்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்றது, யாரையும் குறை சொல்லல, இதான் நடந்துட்டு இருக்கு. ஆனால் மனம் என்பது எப்ப அடங்கும் என்றால், ஆகமத்தில் விதித்த பாவனைகள் செய்யும் பொழுது மட்டும்தான் அடங்கும். மனம் கட்டுப்பாடுக்குள் வந்தா நமக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டா, ஐம்பொறிகளும் நமக்கு குற்றேவல் செய்யும். அது அருமையா சொன்னார், உரம் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் திருவள்ளுவர். ஐந்து யானைகள் உங்களுக்குல இருக்கு, ஐந்து யானைகள். இந்த ஐந்து யானைகளும் மத யானைகள், மெய் வாய் கண் மூக்கு செவி, அஞ்சு யானை. இந்த அஞ்சு யானையும் அடக்கிற தோட்டி தான் மனம். அதனாலதான் விநாயகப் பெருமான் தோட்டி வச்சிருப்பார். விநாயகப் பெருமானுடைய கரங்கள்ல ஒரு தோட்டி இருக்கும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஐந்து யானைகளையும் கண்ட்ரோல் பண்ற அந்த அங்குசம் எங்க கையில தான் இருக்குன்னு காட்டுறார். இந்த விநாயகப் பெருமானை பற்றி எப்படி பாவனை பண்ணணும்னா சாஸ்திரம் சொல்லுது. அவருடைய கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் எப்படி பாவனை செய்ய வேண்டும். இந்த பாவனை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாவனை என்ன பண்ணும்னா உயிரை தூய்மை செய்யும், ரொம்ப முக்கியம்.